பிரதான வரம், கிஃப்ட். அதை குறித்து பேசலாம் என்று நான் ஆவலாக இருந்தேன். ஆனால் பலருக்கு இன்றைய வாஞ்சி தேவையாக இருக்கிறது. குறிப்பாக இப்படிப்பட்ட நாள் வரும் பொழுது பல தரப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கும் நாங்கள் பேசுவோம்.
நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை படவில்லையோ வந்து பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தை வெளிச்சமா கிடைக்கவில்லையோ பிரயோஜனம் இல்லை. என்றால் தேவன் வார்த்தையில இருக்கிறார். சோ லிசன் கேர்ஃபுல்லி.
விடுதலை ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் பிரதான ஒரு பகுதியை எடுத்தது. விடுதலை என்று சொல்லும் பொழுது நோயிலே இருந்த விடுதலை, அதே நேரத்தில் அசுத்தாவிகளில் இருந்த விடுதலை. இயேசு அசுத்தாவிகளை துரத்தி கொண்டும் நோயாளிகளை குணமாக்கிக் கொண்டும் ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்துக் கொண்டுமே இருந்தார். அவனுமே அவரது ஊழியத்தை தொடங்கினார். கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து அப்படியாகவே அதை நடத்தினார். அவருடைய ஊழியம் தொடர்ந்து அவ்விதமாக நடக்க வேண்டும் என்று முதலில் 12 பேரை தெரிவு செய்தார். அசுத்தாவிகளின் மேலும் நோய்களின் மேலும் அதிகாரம் கொடுத்தார். அப்படிப்பட்டதான அதிகாரம் பெறாமல் எவரும் யாரும் எந்த ஊழியத்துக்குள்ளும் போக முடியாது. பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் காணாது. பிசாசுகளோடு எப்படி நீ டீல் பண்றன்னு சொல்லி உனக்கு தெரியும். எவ்வித வித்தியாசமான ஆவிகளை எப்படி எவ்விதமாக துரத்தலாம் என்றது நீ அறிந்திருக்க வேண்டிய காரியம். ஆனால் பலர் இன்றைக்கு இவ்விதமான இந்த விடுதலையை அறிந்திருந்தாலும் பலர் விடுதலை அடைகிறார்கள். நோயில இருந்தும் அசுத்தாவிகளிலே இருந்தும் அல்லது இரண்டிலையும் இருந்து. ஆனால் அவர்கள் தங்கள் விடுதலையை காத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கு தேவையானது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அதுவே போதும். புறஜாதியாரன் தான், வேறு சமயத்தை சேர்ந்தவர்களும் தான், அல்லது கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், விசுவாசிகள் அல்லது சீஷர்கள், வித்தியாசம். அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அநேகமாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சபை அங்கத்தவர்கள், தங்கள் சொந்த விருப்பப்படி நடக்கிறவர்கள். சபைக்கு வருவார்கள் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறதில்லை. இந்த விடுதலைக்காக மட்டுமே அவர்கள் வந்து அந்த விடுதலையை பெற்று அதன் பிறகு போய்விடுவார்கள். அதை குறித்து கவலையே இல்லை. ஒரு தலையடி கூட ஜபத்தினாலே அது போனால் அது ஒரு அற்புதம். நீ எந்த குளிசையும் எடுக்கவில்லை, குளிசை எடுக்கிறதிலே பிழை இல்லை. ஆனால் நான் அற்புதத்தை உறுதிப்படுத்துகிறதுக்கு சொல்கிறேன். பிசாசு ஒரு மனுஷன்ல இருந்து வெளியில போறது அற்புதம். எந்த ஒரு விஞ்ஞானியும், எந்த ஒரு வைத்தியரும், எந்த கற்றறிந்த யார் எவரோ அந்த பிசாசை அந்த குடும்பத்தில் இருந்த அந்த சகோதரன் சகோதரியில் இருந்து துரத்த முடியாது. அது இயேசுவின் நாமத்திலே மட்டும்தான் துரத்தலாம். மனுஷர்களுக்குள்ளே நாங்கள் ரட்சிப்படையும்படி விடுதலை அடையும்படிக்கு வேறு ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இவ்விதமாக விடுதலை பெற்றவர்கள் நன்றியற்றவர்களாயும் மற்றது தங்கள் சுய வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டும், சொல்லப்போனால் பல தடவைகளிலே மறுபடியும் அந்த நோய் அவர்களுக்கு திரும்பி வந்ததும், அல்லது அவர்கள் நிலைமை மோசமாகி அவர்களை விட்டு போன எத்தனை ஆவிகளோ யார் அறிவார்கள்? அந்த பொல்லாத ஆவிகள் மறுபடியும் வந்து அவர்களை பிடித்துக் கொள்கிறது. இதை குறித்து இயேசு மிக தெளிவாக மத்தேயு 12 அதிகாரத்திலே 43 வசனத்திலே கூறியிருக்கிறார். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் காணாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். யாருடையோ சரீரத்துக்கு உள்ளாக இருப்பது அதுக்கு ஒரு இளைப்பாறுதல் மாதிரி. ஏன்? அது சரீரமற்ற ஒரு ஆவி, அதற்கு சரீரம் இல்லை. முதலில் மனுஷர்களுடைய சரீரத்தை நாடி ஓடும். ஏனென்று கேட்டால் தன்னுடைய சுபாவம் என்ன என்பதை காண்பிப்பதற்காக. கோபம் என்றால் கோபத்தை காண்பிக்கும், விபச்சாரம் என்றால் விபச்சாரத்தை காண்பிக்கும், கொலை என்றால் கொலை உள்ள அந்த விதமான ஒரு சுபாவம் உள்ள மனுஷன் மனுஷியை காண்பிக்கும், கபட் என்றால் அந்த மாதிரி. ஸோ அதற்கு ஒரு சரீரம் தேவை, ஒரு ஆத்மா தேவை. அது கிடைக்காவிட்டால் மனுஷர்களை விட்டு ஏதோ ஒரு மிருகங்களுக்குள்ளாக அது போக வாஞ்சிக்கும். அது உங்களுக்கு தெரியும். அல்லது சில மரங்களிலே அது கொஞ்ச காலத்துக்கு அங்கே இருக்கலாம். இந்த இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன், என்னுடைய வீடு என்று சொல்கிற அந்த சரீரத்தை, அந்த சகோதரன் சகோதரியை என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் நன்றாக இருக்க கண்டு, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் பின்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். ஏன் இந்த பொல்லாத சந்ததி என்று அந்த யூதர்களுக்கு அந்த நேரத்தில் சொன்னார்? ஏனென்றால் பலர் விடுதலை அடைந்தார்கள், பலர் குணமடைந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வந்தது ஏதோ ஒரு பிரச்சனை தீர, ஏதோ ஒரு நோய் தீர்வதற்காக, ஏதோ ஒரு விடுதலைக்காக. இயேசு விடுதலை கொடுத்தார் வந்தவர்களுக்கு, அவர் கரத்தை நீட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், குணமாக்கினார். ஆனால் இவர்களோ தேவனை பற்றி கொள்ளவில்லை, இவர்கள் இயேசுவை பற்றி கொள்ளவில்லை. விசுவாசத்திலே அவர்கள் வாழ்க்கைக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கவில்லை. அதனாலே அவர் மனதிலே துக்கம் அடைந்து இந்த வார்த்தைகளை பேசினார். இந்த ஆவி வழியே போய் அது இழைப்பாறுதெல்லாம் திரும்பி வந்து உன்னை பார்க்கும், அங்கே வறுமையாக இருக்கிறது, ஒன்று நாளும் நிரப்பப்படவில்லை, இது போய் தன்னை விட வேறு 7 பொல்ல ஆவிகளை அழைத்து கொண்டு வருகிறது. அவைகளுக்கும் சரீரம் இல்லை. அவைகள் எல்லாமே வந்து இந்த மனுஷனுக்குள்ளே புகுந்து கொள்கிறது. இப்பொழுது இந்த மனுஷனுடைய நிலைமை, பின்னிலைமை படுமோசமாக இருக்கு. இப்படி எத்தனையோ பேருக்கு நடந்ததை நேரடியாய் பார்த்திருக்கிறேன். சிலர் மறித்தும் இருக்கிறார்கள். நான் எச்சரித்தேன், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. பிசாசு அவர்களை கொன்று போட்டது. விடுதலை அடைந்தார்கள், ஆனால் இயேசுவோடு நிற்கவில்லை, அந்த வெற்றிடத்தை நிரப்பவில்லை. இன்றைக்கு கவனமாய்கள். இன்னும் ஒன்று நான் சொல்ல வேணும். நானும் தான் நீங்களும் தான் இயேசு ஒன்றை வந்த நேரத்தில் இவ்விதமான இருள்கள் எங்களை விட்டு ஆவிகள் வெளியே போனது நாம் அறியும். நாம் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, உரத்து சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிலரை அவ்விதமாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே எங்களுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? சாத்தான் பிசாசு இருந்தால் இப்படித்தான் நடக்கும். இல்லை, விட வேண்டியதில்லை, ஆட வேண்டியதில்லை, கொட்டாவி விட வேண்டியதில்லை, சத்தி எடுக்க வேண்டியதில்லை, கீழே விழுந்து உருள வேண்டியதில்லை. நீ சும்மா நின்று போகலாம், உனக்குள்ளே இருந்த பெரிய ஒரு பாம்பு வழியே போகலாம். அன்றைக்கு உன் வாழ்க்கை மாறுகிறது, அன்றைக்கு உனக்கு உன் உள்ளத்திலே வார்த்தையிலே வாஞ்சி வருகிறது. அதன் பிறகு இயேசுவண்டை சபைக்கு வர, சபை கூடுதலுக்கு வர உனக்கு விருப்பமாக இருக்கிறது. ஒரு சகோதரி சொன்னால் உங்களுக்கு தெரியும், 3 மிருகங்கள் தன்னை விட்டு வெளியே போனதை தான் கண்டதாக. அவள் ஆடவும் இல்லை, விழவும் இல்லை, கத்தவும் இல்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அந்த வியாதி அவளை விட்டும் போய்விட்டது. அது அவளுடைய கண்களுக்கு அவள் காணும்படிக்கு தேவன் அனுமதித்தார். நான் அதை காணவில்லை. ஊழியம் செய்கிறவர்கள் இதை அறிந்து கொள்ளுங்க. தேவன் சில காரியங்களை மறைப்பார். சோ இப்படி காரியங்கள் நடக்காதனால பலருடைய எண்ணம் என்ன, எனக்கு ஒன்றுமேலேயே அப்படி இப்படியான்னு சொல்லி. இன்றைக்கு இந்த வார்த்தையை அவருக்கு ஆண்டவர் கொடுப்பதன் காரணம், உண்மையாக சொல்ல போனால் யார் யார் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சில விட்டு போன காரியங்கள் திரும்பி வந்தது அல்லது திரும்பி வர காத்து கொண்டிருக்கிறது. தேவனோ தடை பண்ணி இருக்கிறார், ஆனால் அவர் உன்னை எச்சரித்து அந்த வார்த்தையை கொடுக்கும் வரை, அந்த நாள் வரை, இன்றைக்கு ஒரு வழி கடைசி நாளா இருக்கலாம், கவனமாய் கேள். சோ இந்த பின்னால இந்த நிலைமை படுமோசமாக இருக்கும். ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான் பல வருஷங்களாக. இயேசு அவனை குணமாக்கினார். 5 John 5:14 அதுக்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ குணமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனிமேல் பாவம் செய்யாதே. இது இயேசுவின் வார்த்தைகள். விடுதலை அடைந்தான், அவனை விட்டு ஆவிகள் வெளியே போனதுன்னு அங்கே கூறப்படவில்லை, போயிருக்கலாம். ஆனால் இயேசுவின் ஒவ்வொரு அந்த சொற்களையும் கவதானித்துப்பார். இனிமேல் இதைவிட கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதே. ஏற்கனவே வாசித்தோம், என்ன இருள்கள் வெளியே போனதோ நாம் அறியோம். அவைகளின் விருப்பம் என்ன, அந்த பிசாசுகளின் விருப்பம், நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்பி போகட்டும். ஆனால் அப்படி திரும்பி வரும் பொழுது அது தனியாக வருவதில்லை. இயேசு சொல்லுகிறார், அது தன்னை விட வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறது. வந்து அந்த அதே ஆளை தெரிவு செய்து அந்த மனுஷனுக்குள்ளே பூந்து கொள்கிறது. வேறொரு இடமும் அல்ல, அவைகளுக்கு அந்த அவனுடைய வீடு தெரியும், அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியும், எந்த தெரு என்று தெரியும், அந்த ஆள் யார் என்று தெரியும், பேர் தெரியும், சகலது தெரியும். ஒருவரிடத்திலே வந்து பூந்து கொள்ளவில்லை, விட்டு போன என் வீட்டுக்கு திரும்பி வரவேன். அந்த சரீரத்தை என் வீடு என்று சொல்கிறது. ஆனால் ரட்சிப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளின் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று கூறப்படுகிறது. தேவ ஆவியானவர் தாமே உள்ளே வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியக தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு அவதானமாகவும் கவனமாகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எச்சரிப்பாக அது கவனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் சொல்ல போவது, இங்கே எத்தனை பேர் விடுதலை அடைந்தார்கள் இருக்கிறீங்க, தாய்மார், வாலிப பிள்ளைகள், தாப்பன்மார், சிறு பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு பயங்கர விடுதலை தேவையாயிருக்கிறது. அவர்கள் முகமே அந்த உள்ளான நிலைமையை பிரதிபலிக்கிறது, அவருடைய கண்கள். ஆனால் பெற்றாருக்கும் அது படுவதில்லை. பெற்றார் ஆவிக்குரியதா சகோதரன் சகோதரியா இருக்கலாம், ஆனால் அதற்கு ஆவியை பகுத்தறிகிற வரம் தேவை. அப்பொழுதுதான் நாங்கள் கண்டுகொள்ளலாம். இப்ப நாங்கள் விடுதலை அடைந்ததுக்கு பிறகு ரட்சிப்பு பெரிதான விடுதலை. மரணத்தை விட்டு ஜீவனுக்கும், பிசாசன் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும், இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு யுத்தம் உண்டு. தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, சகலது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை நமக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை உங்கள் வாயிலே உங்கள் இருதயத்தில், நான் அதை எடுத்து போட மாட்டேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இவைகளை நாங்கள் உபயோகிக்காவிட்டால் எவ்விதமாக நாளுக்கூடாக இந்த இருள் மூடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க போகிறோம். எப்படி நம்முடைய ஆவிக்குறி ஜீவி முன்னே போக போகிறது? ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிச்சம், அந்த அறிவு பிசாசு வெறுக்கிறான். ஜேசபல் ஸ்பிரிட், அதாவது மந்திரவாத பீலிசூனியத்தின் ஆவி, அந்த வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் நமக்கு கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுவான். And that's what exactly what Jezebel did. And during the time of Elijah, எலியாவின் நாட்களில் யேசபேல் அதைத்தான் செய்தால் அந்த மந்திரவாத ஆவியினால் இப்படிப்பட்டு அவர்களுக்கு வெளிப்படுத்துதல் இருக்கவில்லை. அவர்கள் தேவனையும் சேவித்தார்கள், யெகோவா பாகாலையும் சேவித்தார்கள். ஒரு நாள் பாகாலிட்டே போவார்கள், அடுத்த நாள் யெகோவாவிட்டே போவார்கள். எத்தனை நாட்களுக்கு இந்த இருமனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று தேவன் அவர்களிடத்தில் கேட்டு அவருடைய இரக்கத்தின் மூலம் பெரிதான ஒரு விடுதலை ஏற்படுத்தினார். அதுக்கு எலியாவினுடைய அபிஷேகம், அந்த ஆவி அங்கே தேவைப்பட்டது. இந்த நாட்களுக்குள்ளே அதை அனுப்புவேன் என்று ஏற்கனவே சொன்னார். I will send Elijah. எலியாவின் ஆவி யோவான் 4 அப்படிப்பட்டதான அந்த அபிஷேகத்தில் அவன் வந்தான். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். ஆனால் ஜனங்களோ அதை வாஞ்சிப்பதில்லை, ஆவியானவரின் நிறைவை வாஞ்சிப்பதில்லை. சோ முதலாவதாக இந்த விடுதலையை காத்துக்கொள்ள நம்முடைய நிலைமை மோசமாகாதபடிக்கு விடுதலையை காத்துக்கொண்டு அவர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் முன்னே நாங்கள் போகத்தக்கதாக முதலாவதாக செய்ய வேண்டியது தெரியுமா? Make Jesus as your center of life. உன் வாழ்க்கையில் இயேசுவை மையமாக வைத்துக்கொள். உன் தாய் அல்ல, உன் தகப்பனால, உன் புருஷன் அல்ல, உன் மனைவி அல்ல, உன் நண்பர்களால, உன் சகோதரன் சகோதரி அல்ல, உன் பிள்ளை அல்ல. நான் அதை கவனமாய் திருப்பவும் சொல்ல போகிறேன், உன் பிள்ளை அல்ல. வயது வந்த நேரத்தில் கடைசியாக பிறந்த அந்த ஈசாக்கை கூட அவருடைய இருதயத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்பதை அவருடைய திட்டங்கள் நிறைவேறும் படிக்கும் அந்த பிள்ளையை பலிபடத்தில் வைக்க முடிக்கிறது அவன் சொன்னார். இயேசு உன் இருதயத்தில் மையமாக இருக்க வேண்டும், அல்லது உன் பிள்ளை விக்கிரமாக இருக்கும், அது ஒரு பொன்னாட்டுக்குட்டியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் விரலை வைத்தே தீருவார். இயேசு உன் வாழ்க்கையிலே மையமாக இருக்கும். சங்கீதம் 16 சங்கீதத்தில் 18 வசனத்தில் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. I saw the Lord always before me. எதை செய்வதற்கு முன்பதாகவும், எங்கு போவதற்கு முன்பதாகவும், சாப்பிடுவதற்கு முன்பதாகவும், படிப்பதற்கு முன்பதாகவும், என்ன காரியத்துக்கு முன்பதாகவும், அதுதான் அதனுடைய அர்த்தம். I saw the Lord always before me. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அவர் எல்லாவற்றுக்கும் முதல் முதலிடம். ஆண்டவர் இயேசுவை நாம் காண முடியாது. அப்படியானால் நாங்கள் எப்படியாக முதலிடம் கொடுக்கலாம்? Of course, நாங்கள் அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்கிறோம். அவருடைய பிரசன்னத்திலே உணர்ந்து நாங்கள் பரவசம் அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம், நன்றியுள்ள உள்ளத்தினாலே கண்ணீர் விடுகிறோம். ஆனால் எப்படியாக வாழ்க்கையிலே நாளாந்தம் நாங்கள் இந்த முதலிடத்தை கொடுக்கல? கவனமாய் கேளுங்க. புருஷன் மனைவிமார், யங் கப்பிள்ஸ், எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு டெய்லி வந்து பிசாசு வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சின்ன பின்னமாக பிரித்து, நீ பேசுறது அவளுக்கு விளங்காது, அவள் பேசுறது இங்கால விளங்காது, நீ சொன்னதை மாற்றி விளங்கும்படிக்கு செய்யும், அங்காலே நீ சொன்ன ஒரு சொல்லை மாற்றி அங்காலே கேட்க பண்ணும், அது முடியுமா? ஒரு அசுத்தாவிக்கு முடியும். அதை குறித்து நான் உனக்கு படிப்பிக்கவில்லை. Twist your word and make them hear something different. உன்னுடைய வார்த்தையை மாற்றி அவ வித்தியாசமாக கேட்கும்படிக்கு செய்யும் உன் மனைவி அல்லது புருஷன். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை, ஐயோ சத்தியமா சொல்றேன், நான் சொல்லவே இல்லை, நம்புங்க. நல்லா கேட்டேன், நீ அதையே சொன்னாய். என்ன நடந்தது? இந்த ஆவி. We'll come to that later on. So, இயேசு அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படையாகவும் 19:13 தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். இப்பொழுது அதை இருதயத்திலே வைத்து, ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார், வார்த்தையும் தேவனும் ஒன்று. இந்த வார்த்தையை எவ்வளவாய் நேசிக்கிறாயோ அவ்வளவுதான் நீ இயேசுவை நேசிக்கிறாய். இந்த வார்த்தையை எவ்வளவு ஆசையாய் நீ வாசித்து படிக்கிறாயோ அவ்வளவுதான் நீ, அந்த நேரம் தான் நீ இயேசுவோடு நீ செலவழிக்கிறாய். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு எந்த இடம் உன் இருதயத்திலே கொடுத்திருக்கிறாயோ அல்லது எவ்வளவு இடம், அவ்வளவுதான் இயேசுவுக்கு உன் இருதயத்திலே இடம் கொடுத்திருக்கிறாய். வஞ்சிக்கப்படாதே. சபைக்கு வாரதனாலே நீ அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் என்று நீ நினைத்திருப்பது வஞ்சிப்பு. வெளியிலே வா. ஒருவேளை இன்றைக்கு நீ யாரையாவது பார்க்க வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வாழ்க்கையின் திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அது மகத்தான திட்டம். அவர் உன்னை நேசிக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தை இயேசுவா இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, இயேசுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே மையமாக வைக்கும் பொழுது, இயேசுவுக்கு எங்கள் வாழ்க்கையிலே மையமான அந்த நடு இடத்தை நாங்கள் கொடுக்கிறோம். வார்த்தையை நாங்கள் உயர்த்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தையின் ஒழுங்கின்படிக்கு அந்த அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை கட்டுப்படப்படும் பொழுது, இயேசுவின் அஸ்திபாரத்திலே அவரது போதனையிலே எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறோம். புயல் வரும், மழை பெய்யும், காற்று அடிக்கும், உன் வீடு அசையாது. வராதென்று இயேசு சொல்லவில்லை. வரும் சோதனைகள், வரும் நெருக்கங்கள், வரும் விசுவாச பரீட்சை, வரும் திருமணமாய் இருக்கிறவர்கள் கவனமாய்கள். பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஒரு வழி ஏற்கனவே சொல்லியிருப்பாய், ஏன் நான் பிறந்தேன், அல்லது எனக்கு எதற்காக ஒரு திருமணம், ஆண்டவரே நான் பிள்ளை விட்டேனா, நவ் இட்ஸ் டூ லேட். காலம் மிக சமீபமாயிருக்கிறதுனாலே பிசாசின் அட்டகாசங்கள் பெருகிறது, இருள் பெருகிக் கொண்டே போகிறது. அதான் ஏசியாவும் சொன்னான், வாலிபர்களும் தட்டுமாறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகரை போல செட்டி அடித்து பறப்பார்கள். சோ தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து அதை மையமாக வைத்திருக்கும் பொழுது, இயேசுக்கு முதலிடம் கொடுத்து மையமாக வைக்கிறோம். அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஏசியா 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். Search and read from the book of the Lord. எங்கேயாவது போற நேரம், பிரயாணம் பண்ண போற நேரம், முதலாவதாக நீ எடுத்து வைக்க வேண்டியது பைபிள். வைக்கப்படாதே. பஸ் நீடரமாக பிரயாணம் பண்ண வேண்டும் என்றால் அதை வாசி. அங்கு கொண்டு போய் பஸ்ல, ட்ரெயின்ல, போகும் இடங்களிலே, அல்லது வங்கிக்கு போனால் நீ சில வழி காத்திருக்க வேண்டிய, அங்கே கொண்டு போய் வாசி. So read from the book of the Lord. டெய்லி நாளாந்தும் அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். என்னென்ன காரியம் நடந்திருக்கிறது, தேவன் எப்படியாக செயல்பட்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக செயல்பட்டு, இப்பொழுது என்னென்ன அவர் கேட்கிறார், எதை அவர் வாசிக்கிறார், இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனத்திலே 34:16 ஆவியானவர் தாமே அவைகளை எழுத்து தொடுத்திருக்கிறபடியினால் அவைகள் ஒன்றும் ஜோடு இல்லாமல் போகாது. ஜோடு என்று சொன்னால் ஒன்றும் தனியாக இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்தில் சொல்லப்பட்டது, இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, இன்னொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டது, வேறு ஒரு புத்தகத்திலையும் சொல்லப்படுகிறது. There is always a witness. There is always a pair that you can find out. The two witnesses making the truth reality. ஒன்றும் ஜோடு இல்லாமல் போகாது. So you have to read the Bible. And in their Vedam vasikkiradhile ay nadinga prasangam pandra nerathile ivargal kondu they are lost in the card galukulle vali theriyama tholanjaakal mari ennathu kurichu pesurar theriyam nee vasikka venum adiyamathile enna nadandhu anga levi ramathile enna solli irukkar anga mudalam samuel rendam samuel nehemiya esther ivale nee vasikka venum onru rajakkal rendu rajakkal ellam vasikka venum காரியங்கள் அங்கே என்ன நடந்திருக்கிறது. அப்போ பிரசிங்கர் வந்து அவர் சொல்கிற நேரத்தில், வாட்சை கொடுக்கிற நேரத்தில், அல்லது ஒரு செய்தி கேட்கும் நேரத்தில், எங்கேயோ ஆங்கிலத்திலோ தமிழிலோ, யூ வில் நோ, ஓ எஸ் ஐ நோ தான். அதற்கு தெரியும். இல்லாவிட்டால் யூ பி லாஸ்ட். தேடி வாசியுங்கள். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேணும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான். முதலாம் சங்கீதத்தில் இருக்கு, பல இடங்களில் இருக்கு. பவுல் திமோத்தேயுக்கு சொன்னான், மெடிடேட் அப்பான் தி திங்ஸ் தட் ஐ ஹவ் டாட் யூ. வேதம் வாசிக்கிறதை விடாதே, வேதத்தை தியானிக்கிறதை விடாதே. தியானிப்பது ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அதையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பது. அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு மைண்டில் வேற எங்கேயாவது ஓடுறதல்ல, அதை சிந்தித்து பார்க்க வேணும். மீன் பிடிக்கும் நேரம் என்னால் நீ அந்த இடத்துல அதை தியானம் பண்ணி பார்க்க வேணும். எப்படி இந்த கடற்கரையில் இருந்திருப்பார்கள், எப்படி பேதர் குதித்திருப்பான், எப்படி ஆண்டவர் நடந்திருப்பார், அது தியானம் படுவது. யூ ஜஸ்ட் மெடிடேட், யூ கெட் அ பிக்சர் இன் யுவர் மைண்ட், தட்ஸ் மெடிடேஷன். In fact, that's the fourth dimension. God has given that gift. Your imagination, very important. It affects you and me. Meditation, vaarthaiyin dhyanam, indraikku pala sabaigalile attu poi vittathu. Meditation is very, very important. Sila samayam naan oru paadhi eduthu paathittu kaalame mathiyana pinneram adhiye paathukondirpen. அதையே பார்ப்பேன், அந்த அதிகாரத்தையே பார்ப்பேன், வாசித்தது திரும்பி பார்ப்பேன், அந்த வசனத்தை திரும்பியும் பார்ப்பேன், ஆராய்ந்து படிக்க வேண்டிய புத்தகங்களை எடுப்பேன். And I go on, what are you saying, Lord? உங்களுக்கு கற்பிக்க மட்டுமல்ல, எனக்கு தேவை, நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடாமல் உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்னிடத்தில் இல்லையானால் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. I cannot give what I do not have. எனக்கு இல்லாததை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. That's simple. அது எல்லாருக்கும் விளங்கும் தானே. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, பேதுரு சொன்னான், ஆனால் எனக்கு இருக்கிறதை நான் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. So you must have to give. You must have a revelation to share. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள. So தியானம் மிக முக்கியம். Meditation of confessing God's word. வாயினாலே அறிக்கப்படுவது ரோமர் 10 அதிகாரத்தில் இருக்கிறது, எபிரேயர் 10 அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் அறிக்கையை விட்டு விடாதீர்கள். தேவ வார்த்தை வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். இவை யாவும் உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா? உன் விடுதலையை காத்துக்கொள்ள. நீ மரணத்தின் ஆவியில் இருந்து விடுதலை அடைந்ததுக்கு பிறகு, அதன் பிறகு வீட்டுக்கு போயிட்டு உன் புருஷனை தொல்லை தாங்க முடியாம என்ன சொல்கிறாய், இந்த மனுஷனோட இருக்கிறத விட ஐயோ ஆண்டவரே என்ன கூப்பிடு, என்ன எடு, வேணா இது செய்வியம், தட்ஸ் இட், போன ஆவி திரும்பி வந்தது. அப்படி இங்க நடந்திருக்கிறது. இங்க இந்த இடத்திலே அதுக்கு முதல் கிழமை போனது, அதன் பிறகு பார்க்க திரும்பி இதே என்ன இது, அவள் அழுது சொன்னாள், நான் அறிக்கை பண்ணினேன், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். So you need to protect your mouth. வார்த்தையை தியானம் பண்ணவனும், வார்த்தையை வாசிக்கவனும், வார்த்தையை பேசவனும் முழுவதுமாக. வார்த்தை பாடமாக தெரியாவிட்டாலும் வார்த்தையோடு சார்பாக வகையில் நீ பேசப்படும், அந்த லைன்லேயே பேசப்படும். அது உனக்குள்ளாக வல்லமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அறிக்கை புத்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை பலமாக அறிக்கை பண்ணி அவைகளை உன் ஜெபத்திலே நீ சொல்லலாம். வாக்கு தத்துவங்களை பாடமாக்கு, அதை அறிக்கை பண்ண வாயினாலே. உன் நாவு அவரது வார்த்தையினாலே பிடிபடும். வார்த்தையிலே தேவன் இருக்கிறார். வார்த்தையை நீ தவிர்க்க முடியாது. எந்த ஒரு காரியமும் சகோதரர்களே வார்த்தைக்கு பதிலாக போட முடியாது. தேவன் தம்முடைய நாமங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறார். See, you better know what time you are giving to the word of God. எத்தனையோ காரியங்கள் ஆழமாக இந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் பலருடைய இதயத்தில் அது விழவில்லை. பல வாலிப பிள்ளைகளுடைய இதயத்தில் விழவில்லை. பயம் இருக்கவில்லை. தாங்கள் விரும்பியதை செய்தார்கள். தாமரை அந்த இலையில தண்ணீர் விழுந்த மாதிரி படுவே இல்லை, ஆயத்தம் பண்ணி வரவில்லை. ஜோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்திலே தேவன் ஜோஷுவாவினுடைய வாழ்க்கையில் வெற்றி இருப்பதற்கு அவர் மிக குறிப்பாக அந்த இடத்திலே வார்த்தையை குறித்து சொன்னார். முதலாம் அதிகாரத்திலே 8 அந்த வசனத்திலே அங்கு கூறப்படுகிறது. இந்த கட்டளைகள் அடங்கிய இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சரி, தேவனுக்கு தெரியும் எங்கே இந்த வார்த்தை இருக்க வேண்டும் என்று. உன் கையை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லவில்லை, உன் தலைநீக்களை கொண்டு போய் வை என்று அவர் சொல்லவில்லை. உன் வாயை விட்டு இந்த வார்த்தைகள் பிரிய வேண்டாம். யோசேப்பு மறைத்து போனான், இப்பொழுது அவன் ஜனங்களை வழிநடத்தி கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டியவனாயிருக்கிறான். பாஸ்டர் ஜோஷுவா, Let these words be in your mouth. The words of the covenant. உடன்படிக்கையின் இந்த வார்த்தைகளும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதுதான் உனக்கும் இருக்கும் தேவன் சொல்கிறார். இதில் எழுதியிருக்கிற படிகள் எல்லாவற்றிலும் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். எத்தனை வேலைகள் அங்கே இருந்திருக்கும், எத்தனை பேர் சந்திக்க போறோம் என்று சொல்லியிருப்பாங்க, எத்தனை மூப்பர்கள் வந்து ஐயோ எங்களுக்கு ஒரு 10 ஆகும் என்று சொல்லியிருப்பாங்க. 600,000 புருஷர்கள் மட்டும். அவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. இதுதான் ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், மூப்பர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கும் காரியம். இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிப்பாயாக. இந்த வார்த்தையை உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். வார்த்தை மாறாது. அன்றைக்கு சொன்ன கர்த்தர் மாறாதவர், இன்றைக்கும் அதையே சொல்கிறார். உன் வாயை விட்டு பிரிய, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளவாய். அதோ பார்த்தாயா, ஜோஷுவா வழி நடத்தி கொண்டு போக போகிறான். ஆனால் முதலாவதாக தேவன் என்ன சொல்கிறார், Put the words in your mouth. இந்த வார்த்தையை உன் வாயிலே வை. அப்படியானால் அவன் வாசிக்க வேண்டும், அப்படியானால் அவன் தியானிக்க வேண்டும். மோசேயின் 5 புத்தகங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆதியாமத்தில் என்ன பேசினார், யாத்ராமத்தில் என்ன பேசினார் அவர்களுக்குள்ளே, யா ஜோஷுவா அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை அவன் வாயிலே இருக்க வேண்டும். சரி, சங்கீத புத்தகம் 1 சங்கீதம், அதில் தியானத்தை குறித்து பேசுனது மட்டுமல்ல, எப்படிப்பட்டவர்களோடு நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் அங்கே போறப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளினுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து. உனக்கு வார்த்தையிலே அன்பும் பாசமும் பிரியமும் இல்லையானால் ஆவிக்குரிய வருத்தம் உனக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம், சும்மா சமாதானம் அல்ல. சங்கீதம் 119 குறிப்பாக வார்த்தைக்கென்று வெளிப்படுத்துதலாக எழுதப்பட்ட ஒரு சங்கீத பாடல், 119 சங்கீதம். அதை வாசித்து அந்த வசனங்களை ஜெபமாக எடுத்து சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவை ஆவியானவராலே எழுதப்பட்டது. ஒவ்வொன்றும் வெட்டி கொண்டு தாவீது எழுதி வைத்த அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் எங்களுடையதாக்கி ஜபம் பண்ணலாம். அகங்காரிகள், பெருமை கொண்டவர்கள் எல்லாரும் பல காரியங்களை இருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நானோ உம்முடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வேதத்தை தியானிப்பது மட்டுமல்ல, நவ் வி ஆர் கமிங் டு, யார் எப்படிப்பட்ட ஜனங்களோடு சேருகிறாய், எந்த இடத்துக்கு போகிறாய், எந்த வீடுகளுக்கு போகிறாய், உன் விடுதலையை காத்துக்கொள்ள விருப்பமானால் இன்றைக்கு தேவன் சொல்லுவதை கேள். பழைய நண்பர்களோடு சேர்ந்து கொள்கிறாயா, இங்கு வராதவர்கள், அங்குமிங்கமாக தெருக்கடலை தெரிகிறவர்கள், இன்னமுமாக கன்னமிட்டு கொண்டு வாலிப சகோதரிகளும் அல்லது சகோதரர்களும் அவர்களுக்கு பார்த்து கொண்டு தெரிகிற வாலிபர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்கள், நான் சொல்லட்டும் கவனமாய் கேள் வாலிபர்கள், அவர்களுக்கு இருக்கும் அந்த ஆவிக்குரிய வருத்தம் உனக்கு தொற்றும். எவ்விதமான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறதோ அவ்விதமான வாழ்க்கை உண்மையில் உறைஞ்சப்படும். அவர்களை வெறுக்கும்படிக்கு நான் சொல்லவில்லை, அவர்களை வைக்க வேண்டிய இடத்திலே வை, அவர்களோடு கூடிக்கொண்ட தெரியாதே. நீ வளர்க்கும் நல்ல நாய் ஒன்று மறியாத சின்ன நாய்க்குட்டி அது சொறி நாயோடு சேர்ந்தால், தெள்ளுள்ள நாய்களோடு சேர்ந்தால் நிச்சயம் அதுக்கு தள்ளு வந்தே தீரும். தவிர்க்க முடியாது. கோபக்காரனோடு சேராதே, அவனுடைய பழக்கத்தை நீ எடுத்துக் கொள்ளப் போகிறாய். சோ எப்படிப்பட்டவர்களோடு நீ சேர்ந்து கொள்கிறாய்? பழைய நாட்களோடு மறுபடியும் விடுதலை அடைந்ததுக்கு பிறகு, ரட்சிப்புக்கு வந்ததுக்கு பிறகு நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ஆட வேண்டியதில்லை, நீ விழுந்து உருள வேண்டியதில்லை. நீ வந்து போகிறாய், நீ பழைய நாட்களோடு சேர்ந்து கொண்டு திரியும் பொழுது, களமாகியவர்களை சந்திக்கும் பொழுது, அல்லது இவர்களோடு பேசிக்கொண்டு தெரியும் பொழுது, you know what's going to happen? Your spiritual life will come down, 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 down. And then confusion will come. உன்னாவிக்குரிய ஜீவியம் படிப்படியாக கீழே இறங்கி மனக்குழப்பம் வர ஆரம்பிக்கும். வேதத்தை திருப்புவாய், ஒரு வெளிச்சம் அங்கே இருந்து வராது. யாரோடு சேர்கிறாய்? துன்மார்க்கருடைய வழியிலே இல்லாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனை யார் தெரியுமா? துன்மார்க்கர் ரட்சிப்பு அடையாதவர்கள். இன்னும் ரட்சிப்பு அடைந்தும் தங்களை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள். லூக்கா 9:23 படி நடக்காத கிறிஸ்தவர்கள் அநேகம் உண்டு சபைகளிலே. அவர்கள் உலகத்தார் பேரளவிலே கிறிஸ்தவர்கள். அவர்களது ஆலோசனையை நீ கேட்க கூடாது. அவர்கள் மனுஷர்களுடைய காரியங்களை மையமாக வைத்தே பேசுவார்கள். நான் இங்கு வருவதற்கு முன்பதாக என்னை முழுவதுமாக தடை பண்ணினவர்கள் அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் எனப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தார்கள் தெரியுமா? சிலரோடு நான் கடினமாக பேச வேண்டியிருந்தது. அவர்கள் வாய் மூடுவதற்கு இயேசுவும் கடினமாகத்தான் மறுபடி கொடுத்தார். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ மனுஷருடைய காரியங்களை மையமாக வைக்கிறாய், தேவனுடைய காரியங்களை அல்ல. ஒருவன் உலகத்தை ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமாவி இழந்து போனால் அதனாலே அவன் அடையும் பலன் ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை இயேசுக்காக ராட்சியத்துக்காக விட்டுவிடுகிறவன் அதை நித்திய ஜீவனுக்காய் காத்துக்கொள்வான். வஞ்சிக்கப்படாதே. வார்த்தையிலே தேவன் உறுதியாக கூறியிருக்கிறார், தடுமாற விடவில்லை. சோ துன்மார்க்கருடைய இந்த ஆலோசனையிலே என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்தவர்கள், சடுதியாக எதையும் வாயாலே பேசாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கின அந்த ஆலோசனைகளை கேட்கலாம். அதுவும் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கினதான் இருக்க வேண்டும். மற்றபடிக்கு அங்கேயும் இங்கேயும் போய் தலையை கொடுக்கிறது ஒரு திக்கு தரிசனம் வர்றதுக்கு. வேதத்தை நீ படிக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, அறிக்கை பண்றதில்லை. எவரோ ஒருத்தன் அங்கே இங்கேயும் வரான், என்னையோ பேரோடலாம். ஏன் ஜனங்கள் ஓடுகிறார்கள் தெரியுமா? குறி சொல்லும் அவர் இவர்களை தள்ளுகிற அப்படினால் உலக ஜனம் இலகுவாக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள பூசாரிமார்களிடத்திலே போகிறார்கள். தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள் இலகுவாக காரியங்களை அறிந்து கொள்ள மற்ற இடங்களுக்கு ஓடுகிறார்கள். சில ஊழியர்களையும் அதற்காக பாவிக்கிறார்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒரு சகோதரி, ஒரு கொண்டை போட்டவ உன்னிடம் வருகிறார், ஒரு பொட்டு வைத்த சகோதரி. இப்படி எத்தனை பேர் சொன்னார்கள் இந்த இடத்துல? எத்தனை பேர் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள்? எத்தனை பேர் இப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு உங்கள் பணத்தையும் கொடுத்து, எத்தனை பேர் இப்படிப்பட்டவர்களை கரம் கோத்து தெரிஞ்சீர்கள்? இப்பொழுது வெக்கப்படுகிறீர்கள். இப்படி சொன்னவர்கள் கடனாளிகளாக தெரிந்தார்கள். அதில் பலர் ஆகப்பட்டார்கள். உனக்கு எதிர்காலம் என்ன என்று அறியவனுமா? வேதத்தை பார். உன் எதிர்காலம் என்ன என்று அறியவனுமா? ஆவியிலே ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா கரபானா கதாசே ப்ரே இன் தி ஸ்பிரிட் அண்ட் காட் வில் ஷோ எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். என்ற காலை குறித்து நான் பேச வந்தேன். அவர் சொன்னார், நோ, அவர்கள் விடுதலையை காத்துக்கொள்ள வேண்டும். யாரை பேசாது, இந்த வார்த்தையை கொடு. ஐ சேட் ஓகே. ஐயா, இந்த வார்த்தை உனக்கே இவ்விடுதலை அடைந்தால் போதாது, விடுதலையை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு வந்தால் போதாது, சபையில் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை அவதானிக்க வேண்டும். சும்மா வந்து போகாதே. ஆலோசனையிலே நடவாமல் பாவிகளினுடைய வழியிலே நில்லாமல் அதையும் இதையும் பேசி கிறிஸ்தவர்களையும் இருக்கட்டும், வட்டி கொடுக்கிறான் அப்படி கேட்கிறான் இப்படி கேட்கிறான், அங்கேயெல்லாம் தெரிகிறாங்க, சினிமா பார்க்குறாங்க வீட்டில், ஏன் அவனுடைய வழியிலே நினைக்கிறாய், ஏன் அவர்களோடு நீ எங்கேயாவது சேர்ந்து கொண்டு போறாய், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு மதிக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள், விசுவாசிகள் ஏற்பட்டவர்கள், அவர்களோடு நீ உட்கார்ந்து பேசவே கூடாது, அந்த ஆவி உன் மேல் உறைஞ்சப்பட்டே தீரும். இப்படியாக சொன்னதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பாலும் அவர் வேதத்தில் வாத்தி சாலமாக்கிற மனுஷன் பார்க்கும் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு அதோ ஜீவநதி நல்ல நிலத்திலே தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். So is the word. தேவனுடைய வார்த்தையினாலே உன் வாழ்க்கையின் நிரப்பு, பழைய இடங்களுக்கு போய் பழைய குடும்பங்களோடு பிணைந்து இருக்காது. விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், சூர்ப வணக்கங்களை செய்கிறவர்கள், அவர்களுடைய ஆராதனையோ அதுக்கு இதுக்கோ அங்கே இங்கேயும் போகாதே. நீ போகிற இடம் மிக முக்கியமாக இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், நான் அங்கே போக போகிறேன், என்னோட இருக்க வருவீங்களா, அவர் சாஸ்திரம் பார்க்க போகிறா, உன்னிடத்துல கேட்கிறா, யாரும் இல்லை போறதுக்கு. நீ போனால் அவர் கேட்டதுக்கு அவருக்கு வருகிற அந்த சாபமும் தண்டனையும் அதே இது உண்மையில் வரும். நான் ஒன்றுமே செய்யல, சும்மா பஸ்ல போனா கூட அதே சாபம் உண்மையில் வரும். காசு கேட்டப்பறதே பஸ்ஸுக்கு காசு இல்லையா, அவங்க ஏதோ அவங்களாம் அவங்களுக்கு இயேசு தெரியாதானே, அப்போ அவங்க எனக்கு காசு கொடுத்தேன், எதுக்கு காசு கொடுத்தா, அந்த பூசாரி இடத்துல போய் அந்த கையை காட்டும்படிக்கு. பயங்கர சாபம் உன் மேல், உன் குடும்பத்தின் மேல், உன் பிள்ளைகள் மேல். இன்றைக்கு அறிந்து கொள், தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விட மாட்டார். You cannot hold the devil and hold God. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. பின்வாங்கி போனவர்கள், உலகத்துக்குள்ள புதைந்தவர்கள், அவர்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உன்னோட வகுப்புல படித்தவர்களாக இருக்கட்டும், Who cares? Don't destroy your life because of friendship. சிநேகிதன் என்று சொல்லி, சிநேகிதி என்று சொல்லி உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மண்ணாக்காதே, உன் புத்திர சுகாரத்தை விற்று போடாதே. அநேகமாக இது நடக்கிறது திருமணமாக நேரத்திலே தான், காத்திருந்தே ஒன்றுமே நடக்கவில்லை. So who cares? யாராவது வரட்டும். You sell your birthright. உன் ஆவிக்குரிய அதிகார புத்திர சுகார உரிமையை விற்று போடுகிறாய். ஏசாளுதான் அவ்விதமா செய்து மனம் திரும்புதலை காணாது போனான். உங்களுக்குள் அப்படிப்பட்டவன் காணப்படாதவனாய் இருக்கட்டும் என்று எபிரேயர்லே விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கிடைக்கிறது. எபேசியர் 4:25 வசனத்திலே தொடக்கம், நாங்கள் எங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை காத்துக்கொள்ள பிசாசுக்கு சந்தர்ப்பம் கொடாதிருக்க தேவ ஆவியானவர் நமக்கு புத்திமதிகளை கூறுகிறார். 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால், அங்கத்தவர்களல்ல அவயவங்களாக இருக்கிறபடியால், கண் மூக்கு காது விரல் ஒரு சரீரத்தில் அப்படியாக இருக்கிறபடியால், பொய்களை எறிந்து போட்டு அவனவன் புறனோடு மெய்யை பேசக்கூடவன் தன் சகோதரன் சகோதரியோடு. நீங்கள் கோபித்தாலும் பாவம் செய்ய வேண்டாம், கோபித்தாலும் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், கோபித்தாலும் பொழியான வார்த்தை பேச வேண்டாம், கோபத்திலே மரண வார்த்தை பேச வேண்டாம், பேசினால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தைக்கு மாறாக நீ இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பேச வேண்டும். பேதர் 3 மறுதலை தான் உண்மை எனக்கு தெரியாது என்று உயிர்த்தெழுந்த இயேசு அவனை கூப்பிட்டு 3 நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். அந்த 3 மறுதளித்ததும் அதோடு கேன்சல் ஆக போகிறது. விளையாட்டான காரியம் அல்ல. உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய வேண்டாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கிடவது. கோபத்தை உனக்கு அடக்க முடியவில்லையானால் அந்த நேரத்தில் சைக்கிள் எடு, எங்கேயாவது எடு, ஃபாஸ்டாக ஓடாதே, அல்லது நடந்து எங்கேயாவது உலாத்துக்கு ஒரு கடற்கரை எங்கேயாவது ஒரு ஆத்துக்கார ஒரு மரத்துக்கு கீழே பக்கமாக போ. அதனால் அது அந்த இடத்தை விட்டு போ, இன்னிக்காதே. அதன் பிறகு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு செய்ய வேண்டியதை செய். சூரியன் பட்டு போகிறதுக்கு முன்பதாக உன் எரிச்சல் உன் கோபம் கீழே வரட்டும். ஏன், அந்த கோபத்தோடு படுக்கைக்கு போன நேரத்திலே கவனமாய்கள், உன் சரீரத்துக்கு நோய் வர நூற்றுக்கு நூறு வீதம் இடம். அந்த கோபம் அந்த இருதயத்தை பாதிக்கும், அவயவங்களை பாதிக்கும், எலும்புகளை பாதிக்கும். சரீரம் தாங்காது. கோபம், எரிச்சல், பொறாமை, மன்னிக்க முடியாதவை இவையாவும் சரீரத்திலே நோய் வருவதற்கு திறமான காரியங்கள். கவலை, ஓடிய நோய் வந்தே தேரும். கவலை பட 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 நோய் வரும். அடுத்ததாக வருவது மரணம். சில மனைவிகளை பார்கள், அது புருஷனை வைப்பார்கள். அது பிறகு பார்த்தா ஒரு கிழமை ரெண்டு கிழமை கவலைப்பட்டுட்டே இருப்பார்கள், அழுதழுதே இருப்பார்கள். அங்கே போய் விட பிறகு பார்க்க ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் மற்றவரும் க்ளோஸ். உலக கவலை மரணச்சை கொண்டு வரும். ரெண்டாம் குருந்தியர் நாளிலே இருக்கிறது. படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக உன் கோபம் தணியட்டும். பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் புரட்சல் உள்ளவனை கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் படிக்கை நீ வேலை செய்யாமட்டங்க போடப்பட்டிருக்கிறது. நீ கஷ்டப்பட்டு உன் உணவுக்காக வேலை செய்கிறதால. அப்ப இங்கேயும் என்ன சொல்ற ஆண்டவர், உன் ஜீவியம் எப்படி அமையட்டும், விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும். ஒரு மாங்காயில இருந்து விதைத்தால் ஒரு மாங்காய் வருவதல்ல, ஒரு மரமே வருகிறது. கெட்ட வார்த்தை உண்டும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமலும் இருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்குவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் இதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு போறா தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்காக. அது இடையில அங்கே சொல்லி இருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சோ வாட் ஹேப்பன்ஸ், திரும்பி போய் கோபப்பட்டு, திரும்பி போய் கத்தி, திரும்பி போய் அப்படி செய்து, திரும்பி பழைய ஆக்களோடு சேர்ந்து, திரும்பி போகக்கூடாத இடங்களுக்கு போய், இப்படியாவது போய் சொன்னே கிடைத்த விடுதலை அதிலே வெளிக்கிட்டு போன ஆவிகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருந்தது. அது பார்த்து கொண்டு தெரிந்தது, நீ எங்கே போகிறா? ஓ யா, தே வாட்ச் அவர்கள் அவதானிக்கு நீ எங்கே போகிறாய் வருகிறான்னு சொல்லி. அதன் பிறகு அது வந்து நீ அந்த பிழையான இடங்கள், பிழையான பேச்சு, பிழையான ஆக்களோடு சேர்ந்து, அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபட்டு, அல்லது ஏதோ என்ன காரியம் செய்து, உடனடியாய் அது மற்ற ஆவிகளையும் கொண்டு வந்து உனக்குள்ளாக பூந்து கொள்கிறது. நீ ஆட வேண்டியதில்லை, கட்ட வேண்டியதில்லை, கீழே விழ வேண்டியதில்லை. என்ன நடக்கிறது? வார்த்தையிலே விருப்பமில்லை, தொழுது கொள்ள முடிகிறதில்லை, வார்த்தை ருசிக்கிறதில்லை, சோர்வான ஒரு முகம். இங்கேயும் ஏதாவது சிரிக்க வேண்டிய காரியங்களுக்கு முன்னால் சிரிக்க முடியாது, தனியாகத்தான் தெரிய ஆரம்பிப்பாய். ஒரு போன்ல கூட என்னோட பேச மாட்டாய். பிரதே, எனக்கு என்ன நடக்குதோ எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்ய, ஹெல்ப் மீ, அந்த எண்ணமே வரதில்லை. ஏன்? நீ பின் வாங்கி இடம் கொடுத்தாய் பிசாசுக்கு. உன் விடுதலை நீ காத்துக்கொள்ளவில்லை. இதோ எவ்விதமாக போய் தியானம் பண்ணிப்பார். மன்னிக்க முடியாத ஆவி பயங்கரமான ஒரு ஆவி. சிலர் ஊழியத்துக்கு போவார்கள், அப்படி போவார்கள், தாமர போவார்கள், வாலிப பிள்ளைகள் போவார்கள். இட்டிருந்தா போல பார்த்தா நெருப்பு பத்திரும். இட்டிருந்தா போல ஆளுக்கு அச்சு, அதுக்கு பிறகு போக வாக்குவாதமும் அதுவும் இதுவும். இப்ப பத்துது நெருப்பு பத்துது. விசாசுக்கு அதுதான் தேவை. நல்லா பார்த்து அதுக்கு பிறகு சரியாக அதை தீர்த்து வைக்கவும் இல்லை, அதை போய் தகுந்த முறையில் இயேசு சொன்ன மாதிரி தனியாக சந்தித்து கட்டுப்பிடிச்சு ஓகே ரைட்டு இப்போ கேவி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படி நோ, அதை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு தெரிகிறது, அது பிறகு குஞ்சு பறிக்கிறது, நேர்காலம் சென்று தானே குஞ்சு பறிக்கும், முட்டை தான் முதல்ல உள்ளுக்கு இருக்கும், முட்டை எது மன்னிக்க முடியாத ஆவி. இயேசு என்ன சொல்றார், நீங்களும் மனப்பூர்வமாக மன்னியாத நேரத்திலே, இவன் மற்றவனை மன்னியாம கழுத்தை பிடிச்ச நெரிச்ச மாதிரி அவனை பிடிச்ச சிறைச்சாலையில் தள்ள மாதிரி, ஏன் பரமபிதா உங்கள் பரமபிதா உங்களுக்கும் அப்படியே செய்வார். நான் வாசிச்ச வார்த்தைகளில் அந்த விதமான ஒரு இது பயங்கரமான விட நான் ஒருவரையும் காண இல்லை. உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார். மற்ற 18 அவனை கொண்டு சிறையில் போட்ட மாதிரி நீயும் மன்னிக்காத நேரத்தில், நானும் மன்னிக்காத நேரத்தில் எதவும் சொல்கிறார், அடுத்ததாக நீ போகிறாய் சிறை இருப்புக்கு. அசுத்தாவியின் கையில் பிசாசு எப்போ கொடுக்கிறார், என்னை எப்போ கொடுக்கிறார், மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுது. ஆகையினால் எப்பொழுதும் நீ மன்னிக்கப்படும். நான் இப்ப சொன்ன காரியத்தை மத்திய 18:35 நீ வாசிக்கலாம். அடுத்தது உனக்கு கிடைத்த விடுதலையை நீ மொழியால் போய் சொல்ல வேணும். இயேசு என்னை குணமாக்கினார். யார் ஜெபிச்சது, எவர் ஜெபித்தது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. குணமாக்குறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏய், அவரை நோயாளியாக தொங்கினார். அவருடைய எலும்புகளுக்குள்ளாகவே ஆணி போகப்பட்டதே, ஊழியக்காரன் எலும்புக்குள்ளாக அல்ல. அவர் ஜோபண்ணர், இவர் ஜோபண்ணர், ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், ஆனால் கத்தரை குடித்து புழுகுங்கள். அவர்தான் நோயாளியாக தொங்கினார். அந்த 53:10 கூறுகிறது, ஏசியாவிலே பிதாவாகிய தேவன் எல்லா நோய்களாலும் அவரது ஆவி உள்ளான ஆவி நசுக்கினார். எழுதப்பட்ட எழுதப்படாத எல்லா நோய்களாலும் அவரது தழும்புகளால் காயங்களால் உலக ஜனம் அனைத்தும் குணமானார்கள். அவர்களுக்கு அது தெரியாது. தேவனுடைய ஜனங்களுக்கு பலருக்கு தெரியாது. அதை நாங்கள் அதை நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வருகிறோம். ராப்போஸ்ன அந்த உடன்படிக்கை பந்தியிலே. சோ நீ போய் அறைக்கு பண்ண வேண்டும். கிடைத்த விடுதலையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்குள்ளே அசுத்தாவிகள் இருந்தது, எத்தனை எனக்கு தெரியாது. விடுதலை எனக்கு கிடைத்தது. சரி, மதுரை நாள் மரியாதை குறிச்சு 7 இருந்தேன் எழுதப்பட்டிருக்குது. அவள் ஓடி வந்து சொல்லியிருக்க வேணுமே, மார்க் மிக்க பிரதர் மார்க், ப்ளீஸ் 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 ஐ ஹெட் தட் யூ ஆர் ரைட்டிங். அவளுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கவும் மாட்டாது. மார்க் எப்போ எழுத போறான், எவ்வளோ எழுத போறான், எங்க வச்சு எழுத போறான்னு சொல்லி ஆவியானவர் சொன்னார், எழுதே. மதுரை நாள் மரியாதை இடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தியிருந்தார். எத்தனை? 7. 2000 வருஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயத்துக்குமாக அது அந்த புத்தகத்திலே இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லையா? இவங்களுக்கு சில அக்களுக்கு என்ன, ஓ புள்ளியான புள்ளியான விழுந்தண்டு சொல்லிடாதீங்க, உருண்டண்டு சொல்லிடாதீங்க. ஆ, அப்போ இனிமேல் உருளை போறா, இனிமேல் விடுதலையை சொல்லு. உருண்டா என்ன, பிரண்டா என்ன, தொங்கினா என்ன, ஓடினா என்ன, மரத்தில் வரணா என்ன. சில அக்கள் மரத்திலையும் வர்றாங்க. ஜோம் மாட்டேன் நான், ஆக்களான போக வேண்டியது. இறக்காள இறக்கு கீழு கண்டு என்ன பக்கம்? இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். முன்பு குருடனாய் இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். முன்பு ஒரு சாராய போத்தோட நிக்க மாட்டேன், இப்பொழுது மனமே எனக்கு பிடிக்கிறதே இல்லை. முன்பு டெலிபோன் அந்த செல்போனை காதல வச்சு கட்டி விட்டேன், உள்ளுக்கு ஓட்டேன் இது போட்டு. மார்க் 5:18, அப்படி அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன், அதாவது விடுதலை அடைந்தவன், அவரோடு கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி கூட அமைச்சு. நானும் மினிஸ்ட்ரிக்கு வர போறேன், நானும் ஊழியத்துக்கு வர போறேன். ஜீசஸ், ஐ வாண்ட் டு கம், கேன் ஐ கம் ப்ளீஸ். பீட்டர் ஜான் ஜேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்ப என்ன மனப்பாங்களோட வர போறேன், ஸ்டாக் கூட்டிக் கொண்டு தெரியும். இவர் தான் எங்களை ஊழியத்தில் விடுதலை அடைந்தார், இவர் தான் எங்களை ஊழியத்தில் விட, அவனை வச்சு ஊழியம் நடத்துவார்கள். முட்டாள்தனமான காரியம் இங்க இருக்குதே, சாட்சி கொடுக்கிறதுக்கு. ஆவியானவர், வார்த்தை, ரத்தம், இதை விட சாட்சி எங்க இருக்கு? இதை விட வேற எங்க சாட்சி இருக்கு? அதான் யாரையும் ஏத்துறதில்லை, எவரையும் நானே ஏத்துறதில்லை. வார்த்தை சாட்சி காணும். இந்த வார்த்தை உனக்கு தொடாவிட்டால் ஒன்றுமே உனக்கு தொடாது. கால் இல்லாமல் ஒருவன் பிறந்திருந்தாலும் அவனுக்கு கால் வளர்ந்தாலும் நீ விசுவாசித்து ரசிக்கப்பட மாட்டாய். அவனுக்கு கால் எப்படி வெட்டுவோம் என்று தான் யோசிப்பாய். இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல், அதாவது இயேசு சொன்னார், நான் வேண்டாம் நீங்களோட வரக்கூடாது, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். எப்படியாதே விடுதலை அடைந்தாக்களுக்கு இயேசு கொடுக்கிற அந்த இதை பார்த்தீங்களா? எல்லாரிடத்திலே போய் சொல்லு, இனத்தவரிடத்திலே போய் சொல்லு, நண்பர்களிடத்திலே போய் சொல்லு, வீட்டாரிடத்திலே போய் வெக்கமா இருக்குமே போய் சொல்லு. அதுதான் உன் விடுதலையை காத்துக்கொள்ள போகிறது, அதுதான் வெறும் ஆவிகளை தடை பண்ண போகிறது, மறுபடியும் திரும்பி வந்து வந்து பார்க்கும் ஆவிகளை தடை பண்ண போகிறது. Your testimony. ஆட்டுக்குட்டியானவன் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாசானவரை ஜெயித்தார்கள். சோ அவன் என்ன செய்தான்? அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லாரும் விசுவாசித்தார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Praise God. All right. Pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணே. 1 தெசலோனிக்கேயர் 5:17-18. பரிசுத்தாவியினாலே நிறைந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணே. ஜெப ஜீவியத்திலே இரு. Okay. Live a crucified life. சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு ஜீவியம். பிசாசு அப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு நடுங்க ஆரம்பிக்கும். சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறவர்களோடு கிட்ட வர தொந்தரவுபடுத்து. டீமன் ஷட்டர். பவுல் சொன்னான், மரணம் எங்களுக்குள்ளும் ஜீவன் உங்களுக்குள்ளும். அவர்கள் போய் சொன்னார்கள், பவுல் கிரசிக்கிற கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உன்னை வெளியே போன்று கட்டளை இடுகிறோம். 7 சகோதரர்கள் பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே அந்த ஆவி அவர்களை பூரி போட்டது. சட்டை இல்லாமல் ஓடினார்கள். அது என்ன சொன்னது அந்த ஆவி? இயேசு கிறிஸ்துவையும் அறிவோம், பவுலையும் எங்களுக்கு தெரியும். உனக்கு இருக்கிற அதிகாரம், நீ எப்படிப்பட்ட ஜீவன் ஜீவிக்கிறாய், நீ எங்க போறாய் வாராய், the devil knows, the demons watch you, they watch. என்னாலா? பிரச்சனை இல்லை. இந்த சர்ச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை, போகட்டும். அதுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன நடக்குது. இந்த விசுவாசி எப்படி இவங்க டிமிக்கு பண்றா, எங்க போற, என்ன பின்னால போய் கதைக்கிற, அதுக்கு தெரியும். வேதம் சொல்லுது, அறையிலே நீ கிசு கிசண்டு பேசுற நேரம் கவனமாயிரு, ஒரு குருவி உண்டு உன்னுடைய வார்த்தையை வழியால கொண்டு போகும். குருவியா? ஒரு ஆவி. வாசிச்சுப்பார் நீதிமொழிகளிலே. So live a crucified life. Protect your deliverance. So வார்த்தையை மையமாக வை, இயேசுவை மையமாக வை. பிள்ளையானவர்களோடு சேர்ந்து கொள்ளாதே, பழைய இடங்களுக்கு போகாதே, பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதே. மற்றவர்கள் செய்கிறார்கள் சொல்லி அவங்களோட போகாதே. நாளுக்கு நாள் போய் பின்வாங்கி பழைய நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளாதே. வேதத்தை வாசி, வேதத்தை அறிக்கை பண்ணு, அதை தியானம் பண்ணு. உனக்கு கிடைத்த விடுதலையும் மற்றவர்களுக்கு அறிவித்துக்கொள். இவைகளை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் விடுதலையை நீ காத்துக்கொண்டு நீ ஆவிலை நிரம்பி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். மற்றவர்களை எச்சரித்து அவர்கள் மறுபடியும் பிடிபடாதபடிக்கு அவர்களையும் காத்துக்கொள்ளுவாய். ஆவிக்குரிய பிரகாரமாக தெளிவாக நீ பார்க்கக்கூடியதாக இருக்கும். கேள், இந்த வார்த்தையேடு. உனக்காக பெற்றார் வாசிக்க முடியாது, ஜபிக்க முடியாது. உனக்காக மெய்ப்பன் வாசிக்க முடியாது வேதத்தை. உனக்காக நான் ஜபிக்க முடியாது. உனக்காக பரிந்து பேசலாம், ஆனால் நீ ஜபம் பண்ணத்தான் வேணும். நீ உன்னுடைய சாப்பாடை சாப்பிடத்தான் வேணும். மாண்டு போகாத. சபைக்கு சும்மா நான் வாரன் தானே, ராப்போஸ்டில் பங்கு பெற்றிருந்தானே, நான்சென்ஸ். உன் விடுதலையை காத்துக்கொள். காலம் சமீபம் வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வருகிறார். May the Lord bless you. and keep you.